கடவுளுடைய பராமரிப்புல நம்ம ஆதி ஆகமத்தை முழுசா பார்த்து முடிச்சிருக்கிறோம். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு மிகவும் ஆசீர்வதித்து கொடுத்திருக்காருன்னு நம்ம எல்லாரும் உணர்றோம். இன்னைக்கு ஒரு புதிய புத்தகத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த பயணம் வந்து ஒருவேளை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட போகலாம். நம்ம தொடர்ந்து இதை படிச்சுட்டு பார்க்கும்போது இதையும் தேவன் நமக்கு அதே விதத்தில் ஆசீர்வதித்து அதை விட அதிகமா நமக்கு ஆசீர்வதித்து அவர் தான் நம்மளை நடத்தணும்னு அவர் மேல சார்ந்து ஜபத்தோடு தாழ்மையோடு இந்த சத்தியங்களை கொண்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தணும், இன்னும் பரிசுத்த பாதையில் நம்மளை நடத்தணும்னு கடவுள்கிட்ட ஜபத்தோடு நம்ம இதை ஆரம்பிப்போம். யாத்ராமம் 1:1 வசனம் 1-8 வரைக்கும் ஒரு முகவரியா நம்ம படிப்போம். நீங்க படிக்கலாம். அது
எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரனின் நாமங்களாவன: ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமீன், தான், நப்தலி, ஆசேர் என்பவைகளே. இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் தங்கள் குடும்பத்தோடு கூட போனார்கள். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கர்ப்ப சிறப்பாகிய யாவரும் 70 பேர். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையால் எல்லாரும் மரணமடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழகி ஏராளமாய் பெருகி வளர்த்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான்.
நம்ம இந்த 8 வசனங்கள்ல ஒரு 3 தலைப்புல நம்ம பார்ப்போம். 3 தலைப்புங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். முதலாவது ஒரு முகவரி, ஒரு இன்ட்ரோடக்ஷன். ரெண்டாவது ஒரு ஆதி ஆகமத்தின் தொடர்ச்சி அப்படின்றத பார்க்க போறோம். தலைப்புங்களை சொல்லிட்டு வரேன். ரெண்டாவது யாக்கோபுடைய குடும்பத்தின் வளர்ச்சி. இது 3 தான் பார்க்க போறோம். ஒரு முகவரி, ஒரு தொடர்ச்சி, ஒரு வளர்ச்சி. வருது பாருங்க. இது 3 நம்ம பார்ப்போம். எந்த புக்கை நம்ம ஆரம்பிக்கும் போது நீங்களும் தனிப்பட்ட விதத்துல நீங்க படிச்சீங்கன்னா ஏதோ வசனங்களை எங்கேயோ இருந்து ஏதோ படிச்சுட்டு போக கூடாது. உதாரணத்துக்கு ஒரு வசனம் ஏதோ திடீர்னு தொடர்ந்து 23 அதிகாரத்துல நடுவுல 8 வசனம் படிச்சுட்டு தேவன் என்னோடு பேசிட்டார், என் அருமையானவர்களே தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா, நீங்கள் தலையாகாமல் வாளாகாமல் தலையாகுவீர்கள் அப்படின்னு நம்ம எங்கெங்கயோ பார்த்துட்டு அப்படித்தான் நம்ம ஊர்ல போதிக்கிறது, புரியுதுங்களா? அது தப்பு, அப்படி படிக்கவே கூடாது. ஏன்னா ஒரு ஒரு யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவத்திலேயே ஏங்க இவ்வளவு பிரிவின், எங்க எல்லாருக்கும் ஒரே பைபிள் தானே இருக்கு, நம்ம எல்லாருக்கும் 1 பைபிள்னும். என்னத்துக்கு RC சர்ச், CSI சர்ச், பெண்டிகாஸ்டல் சர்ச், கிரேஸ் ரிஃபார்ம் சர்ச்னு ஏன் அவ்வளவு சர்ச்சுங்க? ஏன் தெரியுமா? ஒரே பைபிளை படிச்சா ஒரே மத்தனை எல்லாம் யோசிக்கணும். என்ன பண்றதுன்னா பைபிள் எழுதினவங்க அவங்க என்ன அர்த்தத்துல எழுதினாங்கன்றத பார்த்து எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணனா ஒரே சர்ச் தான் இருக்கும். பைபிளை எடுத்து மோச எழுதினாரா, அவர் என்ன அர்த்தத்துல எழுதினாருன்னு நம்ம எல்லாரும் பார்த்து கத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாரும் ஒரே இதுல தான் இருப்போம். என்னன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இதை எடுத்துக்குவேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எடுத்துக்க, இது உனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்க, அதுலதான் பிரிவினை வருது. அது ரொம்ப தப்பு பாத்தீங்கன்னா. அதுக்குதான் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஹெர்மனியூட்டிக்ஸ், ஹெர்மனியூட்டிக்ஸ் என்னுவாங்க. ஹெர்மனியூட்டிக்ஸ் ஒருவேளை பெரிய அது பெரிய பெரிய வார்த்தை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதுக்கு அர்த்தம் என்னன்னா பைபிள்ல அவர் எழுதும் போது என்ன அர்த்தத்தில் எழுதியிருக்காருன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு தான் ஹெர்மனியூட்டிக்ஸ். அது எல்லாத்துலயும் நம்ம பயன்படுத்துறோம். ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிறோம். ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கும் போது முதலமைச்சர் கூட்டத்தில் பேசும் போது அவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு சரி செய்யறாருன்னு வாக்குத்தத்தம் பண்ணார் அப்படின்னு ஒரு போட்டிருக்குன்னு வைங்க. ஒரு இடத்துல முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் ஜனங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்றேன்னு வாக்கு தத்துவம் பண்ணிருக்கிறார் அப்படின்னு ஒரு போட்டுருந்துச்சுன்னா முதலாவது என்ன பார்ப்போம், நான் பார்த்தேன் நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா என் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி விட்டது அப்படின்னு நான் நினைச்சுக்கோ. இல்ல, முதல்ல எந்த முதலமைச்சர்னு பார்க்கணும் இல்லைங்களா? பார்க்க மாட்டீங்க நியூஸ் பேப்பர்ல. அது சைட்ல என்ன பார்ப்போம், டெல்லியில பேசினாங்களா சென்னையில பேசினாங்களா, அது பார்க்க மாட்டோம். எந்த முதலமைச்சர், எந்த கூட்டத்துல பேசினாரு, யாருக்காக யாரு யாருக்கு பேசினாரு, எந்த பிரச்சனைகளை சரி பண்றாரு, அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அதான் ஹெர்மனியூட்டிக்ஸ். அந்த கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கிறது தான் ஹெர்மனியூட்டிக்ஸ். அது இல்லாம நம்ம சும்மா கண்டபடி எடுத்து மந்திரம் புக் இல்ல, இது மனுஷங்க தான் எழுதியிருக்காங்க. யாரு எழுதினாங்க, யாருக்கு எழுதினாங்க, எதுக்காக எழுதினாங்க, எப்போ எழுதினாங்கன்னு நம்ம படிச்சுக்கணும். அதை படிச்சுக்கிட்டு தான் அவங்க எந்த அர்த்தத்தில் எழுதியிருக்காங்கன்னு படிச்சுட்டு அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம். நம்ம ஒன்றும் மோசை காலத்தில் இல்லை, புரியுதுங்களா? மோசை காலத்தில் அப்படியே எடுத்துக்கிறதுக்கு, கிறிஸ்து வந்து கிறிஸ்து பின்னாக வர காலத்தில் நம்ம இருக்கும்போது அதை நமக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்து தான் எடுத்துக்கணும், புரியுதுங்களா? அதை பார்த்து தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால தான் எந்த புக்கும் நீங்கள் தனியாக படிக்கும்போது இந்த நாலு கேள்விகளோடு படிக்கணும். எது முதலாவது, அது யார் எழுதினாங்க இந்த புக்கை? யார் எழுதினாங்க? யார் எழுதினது இந்த புக்க? மோசே எழுதினார். யாருக்காக எழுதினாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுதினார், இல்லைங்களா? Who wrote this book? To whom he wrote book this? When he wrote this book? எப்போ எழுதினாரு? அவர் வனாந்திரத்தில் இருக்கும்போது எழுதினார். அவருக்கு வயசாயிருச்சு இல்லைங்களா, எல்லாரையும் கூப்பிட்டு வந்து வனாந்திரத்தில் இருக்கும்போது எழுதினாரு. எதுக்காக எழுதினாரு அப்படின்னா அநேக காரணங்கள் சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்க இப்ப வந்துட்டாங்க இல்லைங்களா, இன்னும் வரப்போற சந்ததிகள் வந்து கடவுள் அவங்களை எப்படி மீட்டு எகிப்திலிருந்து கொண்டு வந்தாருன்னு அந்த கதை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு எழுதினார். ஏன் அவங்க அந்த கதை தெரிஞ்சுக்கணும்? மீட்பு தானே, அடிமைத்தன வீட்டில் நான் உன்னை ரட்சித்த கர்த்தர் நானே அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லைங்களா. உன்னை அடிமைத்தன வீட்டாகிய எகிப்திலிருந்து ரட்சித்தவர் நானே, ஆகவே நீ உன் தேவனாகிய கர்த்தரே. அப்பதானே பத்து கட்டளை வருது. அவங்க பத்து கட்டளையை ஃபாலோ பண்ணணும்னா கடவுள் அவங்கள எப்படி மீட்டாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்காகத்தான் கடவுள்கிட்ட எந்த மாதிரி உடன்படிக்கையில இருக்காங்க, அந்த உடன்படிக்கையில எப்படிப்பட்ட கட்டளைகளை அவங்க ஃபாலோ பண்ணணும்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதை தெரிஞ்சாதான், புரியுதுங்களா? அதுக்காகத்தான் அவர் எழுதி வைக்கிறார். இது எழுதும் போது விசேஷமா இந்த புக்கை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏன் படிக்கணும் என்ன சொல்லுவீங்க? ஏன் நீங்க படிக்கிறீங்க யாத்திராகமத்தை? Why should we read Exodus? இது எப்போ எழுதப்பட்டுச்சு தெரியுமா? 4000 இயர்ஸ் பேக் எழுதப்பட்டுச்சு. பாடா, 4000 வருஷத்துக்கு முன்னாடி. 100 இல்ல, 200 இல்ல, 2000 இல்ல, இயேசு வர்றதுக்கு முன்பதாக 1800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. ஏசு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஏறக்குறைய 4000 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ எழுதப்பட்ட புக்கு நம்ம ஏன் படிக்கணும் என்ன சொல்லுவீங்க? நம்ம ஏன் படிக்கணும்னா தேவன் வல்லமை உள்ளவர், நம்ம கடவுளை பேர்பட்டவர், நம்ம பார்த்துக்கணும். வேற கடவுளை அவங்க அவங்ககிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். அது அப்படின்னு பாக்குறோம். சரி, இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா, இது கடவுளுடைய வசனம், வேதமா நமக்கு போட்டு கொடுத்திருக்காரு இல்லைங்களா. பைபிள் நமக்கு வந்து புதிய ஏற்பாடு ஒரு பைபிள், பழைய ஏற்பாடு ஒரு பைபிள். புதிய ஏற்பாடும் புதிய பழைய ஏற்பாடும் சேர்ந்தது தான் நமக்கு பைபிள். கடவுள் இதன் மூலமா தான் நம்ம கிட்ட பேச போறாரு. அது ஒரு காரணம் சொல்லலாம். இன்னும் விசேஷமான காரணம் இந்த புக்குக்கு என்ன சொல்லலாம் தெரியுங்களா? 1 கொரிந்தியர் நீங்க எடுத்துக்கலாம். 1 கொரிந்தியர் 10:11 நம்ம முகவரியா பார்த்துட்டு வரோம். இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி யார் எழுதினது அதெல்லாம் 10:11 நீங்க படிக்கலாம். இவைகள் எல்லாம், எவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? 1-10 தான் நான் சொல்றேன். இப்ப 11 பாக்குறோம் இல்லைங்களா. 1-10 வரைக்கும் என்ன கதை வருது தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எப்படி எகிப்திலிருந்து கூப்பிட்டு வந்து கடலை பிரித்து அவங்க போய் வனாந்திரத்தில் எப்படி திருந்தாங்க, எப்படி புலம்புனாங்க, என்ன மாதிரி தப்பு செஞ்சாங்க, அதனால என்ன தண்டனை வாங்கினாங்கன்ற யாத்ராமத்தில் போட்டிருக்கிற கதைகள் எல்லாம் எதுக்காக எழுதியிருக்குன்னு பவுல் சொல்றாரு பாருங்க. இவைகள் எல்லாம் திருஷ்டாங்கள். என்ன அது நமக்கு புரியுற வார்த்தை இல்லை, உங்களுக்கு தெரியுங்களா? திருஷ்டாங் திருஷ்டாங்களாகவா திருஷ்டாந்தங்களாக, திருஷ்டாந்தங்களாக அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸாம்பிள்ஸ், பார்த்து கத்துக்க வேண்டிய முன்மாதிரிகளாக, எக்ஸாம்பிள்ஸாக நடந்திருக்கு நமக்கு. அவனை பார்த்து திருந்து நீ அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. அவன் உனக்கு திருஷ்டாந்தமா இருக்கிறான், அவனை பார்த்து நீ திருந்துக்கணும், அவனை பார்த்து நீ கத்துக்கிட்டு அவன் மாதிரி அயராத நீ அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. சில பேரை பார்த்து நம்ம கத்துக் கொடுக்கறது இல்ல. அதுக்காக இவைகள் எல்லாம் தொடர்ந்து படிங்க.
அவர்களுக்கு சம்பந்தித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு
இவைகள்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு, கடவுள் நம்மளோடு பேசுறதுக்கு, இதன் மூலமா நம்மளோடு கடவுள் பேசுறாரு, நம்மளை எச்சரிக்கிறாரு, நம்மள வழி நடத்துறாருன்னு போட்டிருக்கு. யாத்ராமை எழுதுனதே நமக்காக எழுதுனதுன்னு மாதிரி சொல்றாரு பவுல். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் அந்த புக்கு 1-10 பாத்தீங்கன்னா யாத்ராமை கதை தான். அதை பார்க்கும்போது அருமையா அந்த வசனத்துல பவுல் மோசை எழுதும் போதே கடவுளுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சா, என்ன மனசுல வச்சுக்கிட்டு தான் எழுதியிருக்காரு. அப்பனா எப்படி படிக்கணும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எனக்கு எவ்வளவு அவசியமா தேவைப்படுது, அதுக்காகத்தான் எழுதியிருக்காரு அப்படின்னும் போது அதை நம்ம ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம படிக்கணும். இன்னைக்கு கடவுள் என்கிட்ட இந்த புக்கு மூலமா பேச முடியும், அதுக்காகத்தான் அவர் எழுதி வச்சிருக்காரு. நான் இவ்வளவு நாள் படிக்காம இருந்திருக்கிறேன், அதான் பவுல் சொல்றாரு. சரி, இந்த புக்கில் என்ன போட்டிருக்கு? யாத்ராமும் புக்கு நம்ம பார்க்க போறோம. ஆதியாமும் பார்த்து முடிச்சிட்டோம். ஆதியாமத்தில் சிருஷ்டிப்ப பத்தி நம்ம பார்த்தோம் நிறைய காரியங்கள். இந்த புக்கில் என்ன போட்டிருக்கு உங்களுக்கு யாருக்காவது படிச்சிருக்கீங்களா? இந்த புக்கு என்னத்தை பத்தி சொல்லுது? 25 இருக்கு, 24 இருக்கு. சாரி, ஒரு நிமிஷம், 40 அதிகாரங்கள் இருக்கு. இந்த 40 என்ன போட்டிருக்கு, என்னத்தை கத்துக்க போறோம்? கடவுளுடைய கட்டளைகள் ஒரு பாகம் வருது, வெரி குட். அப்புறம் சரி, இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன், மூணே வார்த்தைகள் தான் இந்த முழு புக்கம். மூணே வார்த்தைகள். முதலாவது என்ன சொல்லுதுன்னா, ஆதியாமம் எப்படி சிருஷ்டிப்பை பத்தி பேசுதோ இந்த புக்கு வந்து மீட்பை பத்தி பேசுது. சிருஷ்டிப்பு மீட்பு நம்ம சொல்றது இல்லையா, இந்த புக்கு மீட்பை பத்தி பேசுது. கடவுள் எப்படி ஒரு ஜனங்களை மீட்டாருன்றத பத்தி பேசுது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு இதுல கூட எழுதி வைக்கலாம், இல்ல மூணு வார்த்தைகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த புக்கு என்னத்தை பத்தி சொல்லுது? 1-15 16-24 25-40 1-15 மீட்பு, ரிடெம்ப்ஷன். 16-24 வரைக்கும் சாண்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்குதல். அவருடைய நியாய பிரமாணத்தை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பரிசுத்தமாக்குறாரு. 25-40 வரைக்கும் ஆராதனை, அவங்க எப்படி ஆராதிக்கணும் அவரை அப்படின்னு சொல்லித்தரார். இந்த மூணு வார்த்தைகள், மீட்பு, பரிசுத்தமாக்குதல், ஆராதனை, இதான் முழு புக்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த மூணு வார்த்தைகள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 1-15 என்ன பார்க்க போறோம்னா, கடவுள் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வராருன்றது 15 வரப்போது. அப்படி மீட்டு கொண்டு வந்தவங்களை இந்த 16-24 வரைக்கும் தன்னுடைய கற்பனைகளை கொடுத்து அவங்களை எப்படி பரிசுத்தப்படுத்துறாரு. அது ஒழுங்கான ஜனங்களே இல்ல, அந்த ஜனங்களை எப்படி தன்னுடைய கட்டளைகளை கொடுத்து பரிசுத்தப்படுத்துறாருன்னு பாக்குறோம். இப்படி கட்டளை அவங்களை பரிசுத்தப்படுத்திட்டு தன்னை போல ஒரு தேவனை எப்படி ஆராதிப்பது அப்படின்னு அவங்களுக்கு ஆராதிக்க சொல்லி கொடுக்கிறார். இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்ல, நம்ம எல்லாம் மீட்கப்பட்டவங்க, பரிசுத்தமாக்குறது நமக்கு அவசியம் இல்ல, ஆராதனை கத்துக்கிறது நமக்கு அவசியம் இல்ல. பாருங்களேன் எவ்வளவு நமக்கு பிரயோஜனமா இருக்கு. இது மூணு பத்தி தான் இந்த புக்கு நமக்கு சொல்லுது. சரி, இதுதான் முகவரி. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த புக்கு யார் எழுதுனதுன்னு பாத்துட்டோம், இந்த புக்கு என்ன சொல்லுதுன்னு பாத்துட்டோம், யாருக்காக எழுதப்பட்டதுன்னு பாத்துட்டோம், எப்போ எழுதப்பட்டதுன்னு பாத்துட்டோம். இப்போ ரெண்டாவது தலைப்பு நான் என்ன சொன்னேன், ஒரு தொடர்ச்சி, கண்டினியூஷன் ஆஃப் ஜெனசிஸ். நமக்கு ஒருவேளை ஐயோ ஜெனசிஸ் முடிஞ்சிருச்சே, எவ்வளவு நல்ல புக்கு, நமக்கு பேஜாரா இருந்துச்சுன்னா, ஒரு குட் நியூஸ் என்னன்னா, மோசே இன்னும் முடியலன்றாரு. ஜெனசிஸ் 2 தான் எக்ஸோடஸ், பார்ட் 2 வருது இல்லையா, அதுதான் எக்ஸோடஸ். அவர் ஒரு தொடர்ச்சியை நம்ம காமிக்கிறார், ஒரு கதை முடிஞ்ச மாதிரி காமிக்கல. மோசே வந்து 5 புக்குங்களை எழுதினார். எந்த புக்கு? ஆதியாகமோ, யாத்ராகமோ, லேவியராகமோ, என்னாகமோ, உபாகமோ. ஜெனசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்ரானமி, இது 5 புக்கு மோசே எழுதின புக்கு. இதுக்கு தான் இங்கிலீஷ்ல த பென்டாடக் அப்படின்வாங்க. பென்டாடக் இல்லைன்னா த டோரா. டோரானா நியாயப்பிரமாணம். பைபிள்ல எங்க பாரு நியாயப்பிரமாணம்னு சொல்லிச்சுன்னா இந்த 5 புக்கு தான். புரியுதுங்களா? லா, லா அப்படின்னாவே திஸ் 5 புக்ஸ். அதை மோசே தான் எழுதினார். அவர் 5 புக்கை எழுதும் போது நீங்க பாத்தீங்கன்னா, முதல் 1-6 வரைக்கும் அவர் என்ன பண்ண நினைக்கிறாரு தெரியுங்களா? முதல்ல எழுதின புக்கை தொடர்ச்சி கண்டினியூஷன் காமிக்க பாக்குறாரு. முதல்ல எழுதின புக்கினுடைய கண்டினேஷன் தான் பா இது, முடிஞ்சிருச்சு நீ கவலைப்படாத, இது ஒரு புது கதை இல்ல, இது ஒரு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத கதை இல்ல, அதனோட சம்பந்தப்பட்டு வருகிற ஒரு கதை தான் அப்படின்றத நம்ம காமிக்கிறார் பாருங்களேன். எப்படி யுகங்கள் கடந்து போகலாம், ஜெனரேஷன்ஸ் கடந்து போகலாம், சந்ததிங்க கடந்து போகலாம், பெரிய மனிதர்கள் ஆபிரகாம் மாதிரி, ஐசாக்கு மாதிரி, யாக்கோபு மாதிரி, யோசேப்பு மாதிரி மனுஷருங்க வந்து செத்து அவங்க போயிடலாம். ஆனா கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய நோக்கம், கடவுளுடைய வாக்கு தத்துவம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் போவோம், அது நிக்காது. நம்ம பிறப்போம், நம்ம செத்துருவோம், கடவுளுடைய பிளான் ஒண்டி நடந்துகிட்டு கடைசி வரைக்கும் நடந்துகிட்டு தான் போகும்ன்றது இந்த புக்ல நம்ம பார்க்கலாம். அழகா எங்க பாக்குறோம் அப்படின்னா, அதனோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். இங்க எங்க இந்த ஒன்னுல இருந்து எட்டு வரைக்கும் அதான் நம்ம படிச்சோம். ஆதி ஆமத்துல நீங்க பாத்தீங்கன்னா மனுஷனை கடவுள் உண்டாக்குனாரு, சிருஷ்டிப்போ பண்ணாரு, மனுஷனை உண்டாக்குனாரு. தென் நம்ம பார்த்தோம் என்ன, மக்கள்லாம் எப்படி பழுகி பெருகுனாங்க, எப்படி ஜெனரேஷன்ஸ் வந்துச்சு, எப்படி கலாச்சாரம் வந்துச்சு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். பார்த்த பிறகு அந்த கேமரால வந்து ஒரு ஃபுல்லா ஜூமா எடுப்பாங்க, புரியுதுங்களா, ஃபுல்லா இடம் எடுக்கிற மாதிரி எடுக்கும் போது அப்படித்தான் கேமரா வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு 15-16 அதிகாரம் ஆதியாகமம் வரும்போது அந்த கேமரா வந்து ஜூம் இன் ஆயிருச்சு, ஃபுல்லா உலகத்தையே எடுத்துக்கிட்ட அந்த கேமரா என்ன ஆயிருச்சு, ஒரு மனுஷன் மேல கேமரா வந்துச்சு. அந்த மனுஷன் யாரு, ஆபிரகாம். கடவுளுடைய திட்டம் வந்து உலகம் முழுவதுமா எப்படி உண்டாக்குனாரு பரப்புனாருன்னு காமிச்சாரு. அதுக்கப்புறம் அவருடைய திட்டம் ஒரு மனுஷன்ல அடங்கிருச்சு, ஒரு மனுஷன்ல அடங்கி அந்த ஒரு மனுஷன்ல இருந்து ஒரு குடும்பம் வந்துச்சு, ஐசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. அந்த குடும்பத்தின் மேல அந்த திட்டம் இருந்துச்சு, புரியுதுங்களா. இந்த யாத்ராமல என்ன நடக்க போகுது, ஆதியாமம் நம்ம முடிக்கும் போது ஒரு குடும்பத்தோடு அந்த அதிகாரம் முடிச்சோம், 50வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் அவர் என்ன காக்குறாருன்னா, அந்த குடும்பம் எப்படி ஒரு தேசமா மாறுச்சுன்றத காமிக்கிறார், புரியுதுங்களா. அந்த தொடர்ச்சியை நான் சொல்லிட்டு வரேன். ஆதியாமம் கடவுள் உண்டாக்கி ஆபிரகாமை தெரிந்தெடுத்து ஆபிரகாமன் மூலமா ஒரு குடும்பத்தை உண்டாக்கி அந்த குடும்பம் ஒரு தேசமாக எப்படி மாறுச்சு, ஹவு தட் ஸ்மால் ஃபேமிலி பிகேம் அ நேஷன், அதுதான் நம்ம இந்த வசனங்களில் பார்க்கிறோம். சரி, இப்போ அத ஒன்னுல இருந்து படிப்போம். ஒரு பெரிய தேசமா அப்படி மாறுச்சுன்னு, இன்னுமே ஒரு மனுஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு குடும்பமா மாறி ஒரு தேசமா வந்துச்சு. இன்னுமே பல ஏற்பாடுல கடவுளுடைய சித்தம் வந்து ஒரு மனுஷன்ல தங்கி இருக்கார், புரியுதுங்களா. இந்த தேசத்தின் மேல தான் தங்கியிருக்கோம். இப்ப முழு ஓல்ட் டெஸ்டமெண்டே வரப்போறது என்னன்னா, ஒரு புக்கு முடிச்சிட்டோம், இன்னும் 38 புக்ஸ் இருக்கு. அந்த 38 புக்ஸ்லயும் அந்த தேசத்தை பத்தி தான் கதை, இஸ்ரேல் தேசத்தை பத்தி தான் கதை. அவருடைய பிளான் அந்த தேசத்தின் மேல தான் வரப்போகுது. அந்த ஆரம்ப வசமே இங்கிலீஷ்ல எப்படி ஸ்டார்ட் ஆகுது, நவ் நவ்னு ஆரம்பிக்குது பாருங்க. இங்கிலீஷ்ல ஆக்சுவலா என்ன தெரியுங்களா, நல்ல டிரான்ஸ்லேஷன்ல ஆண்ட்னு ஆரம்பிக்குது. ஆண்ட்னா என்ன அர்த்தம், ஒன்னு முடிஞ்சிருச்சு, அதனோட தொடர்ச்சி, ரெண்டையும் கோக்குறாரு இவரு. ஆண்ட் அது முடிந்து ஆண்ட் என்ன ஆச்சு தெரியுமா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி அத கோக்க பாக்குறாரு. சரி, இன்னொன்னு ஒரு வசனம் இதுல, இந்த இஸ்ரவேல் ஜனங்க 7வது வசனம் படிங்க.
இஸ்ரவேல் புத்திரர்
பழுகி பெருகுனாங்க போட்டிருக்கு. இது இந்த வார்த்தை என்ன தெரியுமா, ஆதியாகமம் தொடர்ச்சி தான். ஏன்னா ஆதாம பார்த்து என்ன சொன்னார் கடவுள், ஒரு கட்டளை கொடுத்தாரு, பழுகி பெருகுனாரு. நோவாவை பார்த்து பழுகி பெருகுனாரு. ஆபிரகாம பார்த்து நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பழுகி பெருகுனார். ஆனா அவர் குழந்தை, ஒரு குழந்தை தான் பிறந்துச்சு. உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், பெரிய தேசம் ஆக்குவேன், உனக்கு பிறக்க போற பிள்ளைங்க நட்சத்திரங்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த வாக்கு தத்துவம் ஆதியாம முழுசா ஆபிரகாம் கொடுத்தாரு, யாக்கோபு கொடுத்தாரு, ஐசாக் கொடுத்தாரு. அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறது இங்கதான் நிறைவேறுது. இந்த 1-8 வரைக்கும் படிச்சோம் இல்லைங்களா, அந்த 7வது வசனத்துல அதான் நிறைவேறுது, புரியுதுங்களா. அதனோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு தனி புக்கா நமக்கு மோசே காமிக்கல. மோசே என்ன பண்றாரு, ஆதியாமோடு கனெக்ட் பண்றாரு. இது பார்ட் 2 ஆஃப் ஜெனசிஸ் மாதிரி காட்டுறாரு. சரி, அந்த தொடர்ச்சியை நம்ம பார்த்துட்டோம். 3வதாக இஸ்ரவேலுடைய வளர்ச்சி. ஒரு முகவரியை பார்த்தோம், ஒரு தொடர்ச்சி ஆதியாம தொடர்ச்சியை பார்த்துட்டோம். இது ஒரு தனி புக்கு இல்ல, நானே தான் மோசே, அதை எழுதுனல அதே மோசே தான் இதையும் எழுதிக்கிட்டு இருக்கேன். இதனோட தொடர்ச்சியை காமிக்க போறேன். அங்க ஒரு குடும்பத்தோடு முடிஞ்சு இங்க ஒரு தேசத்தோடு ஆரம்பிக்க போகிறது அப்படின்றத இப்போ அந்த யாக்கோபுடைய குடும்பத்தின் வளர்ச்சியை நம்ம பார்க்க போறோம். இந்த முதல்ல இருந்தே வசனத்தை ஒன்னா படிச்சீங்கன்னா படிங்க. ஒன்னு வசனம் ஒன்னு ரெண்டு.
எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்கள் அவன ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இஸ்ரகார், செபுலோன், பென்யமீன்.
பென்யமீன் அப்புறம்
தான் நப்தலி, காத், ஆசேர் என்பவைகளே.
அவங்களுடைய பேருங்களா, கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு போன அவங்களுடைய பன்னெண்டு குமாரத்தில் பேருங்களா. நீங்க யோசிச்சு பார்த்து, ஒரு அழகான காரியத்தை நான் யோசிச்சு பார்த்த, இது வரைக்கும் இது அஞ்சாவது வாட்டியோ ஆறாவது வாட்டியோ அவங்களுடைய பேருடைய லிஸ்ட் போட்டிருக்கோம். ஏன் கடவுள் பேரை எப்பப்பா திருப்பி 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 சொல்றாரு தெரியுங்களா? ஆறாவது இன்னும் படிச்சுட்டு போனீங்கன்னா அவங்க பேர் திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்கோம். முதலாவது காரணம், அதை படிக்கிறவங்க நமக்கு நல்லா தெரியணும் அவங்க பேருங்க. ரெண்டாவது, கடவுள் ஏன் தெரியுமா திருப்பி திருப்பி போடுறாரு? அவங்களுக்கு ரொம்ப கடவுளுடைய காதுக்கு ரொம்ப இன்பமான பேருங்க. அவருடைய ஜனங்களுடைய பேருங்க, அவருடைய சபையினுடைய பேருங்க வந்து அவருக்கு ரொம்ப இன்பமான பேருங்க. நினைச்சு பார்க்க முடியுமா, என்னுடைய பேர் வந்து கடவுளுக்கு ரொம்ப இன்பமான சத்தம். இந்த உலகத்திலேயே நமக்கு சொல்லுவாங்க, உங்க எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப இன்பமான சத்தம் உங்க காதுக்கு என்ன தெரியுங்களா? உங்க சொந்த பேர் தான். முரளின்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா அதுதான் எனக்கு ரொம்ப இன்பமான சத்தம் என் காதுக்கு. கடவுள் ஏன் திருப்பி திருப்பி அவங்க பேருங்களை போடுறாருன்னா, அவருடைய காதுக்கு ரொம்ப அவர் மறக்காத எப்பப்பாரு மனசுல வச்சுக்கிட்டு இருக்குது இந்த பேர் தான். நம்மளையும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நம்முடைய பேருங்க அவருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியாது, அந்த பன்னெண்டு பேர் அந்த பிள்ளைங்க இருந்தாங்களே யாக்கோபுக்கு, பன்னெண்டு பேர்னு போடலாம் இல்ல, அவங்க பேரு ஒன்னொன்னா விவரிக்கிறார். பதினோரு பேர் வருது பெஞ்சமின். ஆனா யோசப் பேர் ஏன் வரலன்னா, யோசப் ஆல்ரெடி எகிப்துல இருக்கார், அதனாலதான் யோசப் பேர் வரல. சரி, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஏ இதுல எத்தனை பேர் மொத்தம் பேர் வந்திருக்காங்கன்னு போட்டிருக்கு? 70 பேர். கவனிக்கிறீங்களா, 70 பீப்புள் வந்தாங்க. யோசப்புடைய குடும்பத்தையும் சேர்த்து 70 பேர் வந்தாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7 அதிகாரம் நீங்க போய் படிச்சீங்கன்னா, ஒருவேளை நீங்க போன உடனே வீட்டுல போய் படிக்கலாம், அதுல வந்து யாதியாகமும் யாத்திராகமும் முழு கதையையும் 40 வசனத்துல ஸ்தேவான் சொல்றார். 40 வசனம் நீங்க படிச்சீங்கன்னா யூ நோ த ஸ்டோரி. 40 வசனத்துல ஆக்ஸ் 7 அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7 அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சீங்கன்னா, ரெண்டு புக்குன்னு கதையும் 40 வசனத்துல சொல்றாரு. அத அப்படி சொல்லும் போது அவர் என்ன பண்றாருன்னா, 75 பேர்ன்றார். இங்க என்ன போட்டிருக்கு? 70 பேர். என்ன அங்க 75 அவர் ஏன் சொல்லணும்னா, அவர் வந்து படிச்ச அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து கிரீக் டிரான்ஸ்லேஷன், நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது ஹீப்ரூ டிரான்ஸ்லேஷன்ல இருந்து. அதுல என்னன்னா, ஹீப்ரூ டிரான்ஸ்லேஷன்ல பண்ணும்போது அவங்க ஒரு முழுமையான நம்பர் அங்க குறிப்பிட்டிருந்தாங்க. 70ன்றது பழைய ஏற்பாடுல ஒரு முழுமையான நம்பர், புரியுதுங்களா? அந்த கிரீக் டிரான்ஸ்லேஷன்ல வந்து யோசேப்புடைய சில இது யாக்கோபுடைய சில மகள்ங்கள சில மருமகங்கள டாட்டர் இன் லாஸ் அவங்களை விட்டு இருந்தாங்க, அது அவர் சேர்த்து அங்க சொல்ற, புரியுதுங்களா? 75 நீங்க படிக்கும் போது அது இதுவா இருக்கும் உங்களுக்கு. சரி, இதுல வந்து 6 வசனத்தை படிப்போம். இவங்களுடைய பேருங்களை பார்த்துட்டோம். இந்த பேருங்க தான் திருப்பி ஆரம்பிக்கிறாரு. இத்தனை பேர் வந்தாங்க, 70 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த 6 வசனத்தை படிப்போம். அவங்களுடைய தலைமுறை யோசேப்பு, த கிரேட் யோசேப்பு செத்துட்டார், இஸ் டெட். அதுலயும் கனெக்ட் பண்றார் பாருங்க. முதல்ல ஆதியாகமத்தில் சொல்லிட்டார் இல்லையா, அதை கனெக்ஷன் பண்றதுக்கு இங்க திருப்பியும் சொல்றாரு. யோசேப்பு மரணம் அடைந்தாட்டு, அது மாத்திரம் இல்லாம அவங்களுடைய சந்ததியே போயிருச்சு. அந்த வாக்கு தத்துவத்தை நம்பி இருந்த அவங்க தானே நம்பி இருந்தாங்க. யோசேப்பு அப்படித்தானே மறிச்சாரு. அந்த ஜெனரேஷனே போய்விட்டது, இறந்து போய்விட்டாங்க. அப்படின்னும் போது ஒரு ஜெனரேஷன் எவ்வளவு சீக்கிரம் போயிருச்சு பாருங்களேன். போயிட்டு என்ன நடக்குது? 7 வசனம்,
இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலங்கி ஏராளமாய் பெருகி வளர்ந்திருந்தார்கள்.
இது வந்து இது ரொம்ப முக்கியமான வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பலுகி பெருகி இருந்தார்கள் அப்படின்றது நம்ம ஆபிரகாமுக்கு 100 வயசுல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு ரொம்ப ஆச்சரியப்படுறோம் இல்லைங்களா. அதை விட ஒரு பெரிய அற்புதம் இது. அந்த வசனத்தை பார்த்தா நமக்கு தெரியுதா? நமக்கு தெரிய மாட்டேங்குது. பெரிய அற்புதம், சரித்திரத்திலேயே நடக்காத ஒரு அற்புதம். அங்க மோசே வந்து இயற்கையா ஒன்னு நடந்ததை ஒண்ணு சொல்லல, அவரு கடவுளுடைய பெரிய அற்புதத்தை கொண்டாடுற மாதிரி அவர் அந்த வசனத்துல சொல்றாரு. ஏன் அப்படின்னா அங்க பயன்படுத்திருக்கிற வார்த்தைகளை நீங்க அந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரியும். அவங்க எகிப்தை விட்டு அவங்க வெளியே இன்னும் கொஞ்ச நாள்ல போக போறாங்க, ஒரு 40-50 வருஷத்துல போக போறாங்க. அவங்க போகும்போது அவங்க எத்தனை ஜனங்க இருந்தாங்கன்னு அதே யாத்திராமும் 37ல எத்தனை பேர் போட்டிருக்கு தெரியுங்களா? 600,000 ஜனங்கன்னு போட்டிருக்கு. வெறும் ஆம்பளைங்க ஒண்டி, போருக்கு ரெடியா இருக்கிற ஆம்பளைங்க எத்தனை பேரு? 600,000 ஜனங்கன்னு போட்டிருக்கு. எங்க 12வது அதிகாரத்தில் அத்தனை பேர் தான் வெளியே போனாங்க. ஆம்பளைங்க மாத்தம் கணக்கு எடுத்தோம்னா 600,000 ஜனங்க, அதை விட்டு குழந்தைங்க பெண்கள், ஒரு ஆம்பளைங்க ஒண்டி 600,000 ஜனங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்கு தத்துவம் பண்ணது வந்து 430 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணார். இந்த டைம் எடுத்துக்கிட்டோம்னா 430 வருஷம். அதுல ஐசாக்கு வந்தாரு, ஐசாக்கு வந்த பிறகு யாக்கோபு வந்தாரு, அவங்க எல்லாம் வந்து யோசேப்பெல்லாம் முடிஞ்சு போனது 200 வருஷம் முடிஞ்சிருச்சு, 200 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. 200 இயர்ஸ்ல 70 பேர் வந்தாங்க. இன்னும் ஒரு 200 இயர்ஸ்ல அந்த 12 ஆளுங்களுக்கு பிறந்த குழந்தைங்க வெறும் ஆம்பளைங்க ஒண்டி 600,000 ஆனாங்கன்னா அது எந்த கணக்குல ஆக முடியும்? நீங்க கணக்கு போட்டு பாருங்க. நான் கணக்கு போட்டு பார்த்த, கணக்குல வரவே மாட்டேங்குது. உங்களுக்கு புரியுதுங்களா கணக்கு? இது கொஞ்சம் மேக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். பைபிள்ல மேக்ஸா இருக்கு பாருங்க. மேக்ஸ் பிடிக்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க, 70 பேர் போனாங்கன்றாரு. 70 பேர், 70 பேர் 200 வருஷத்துல 600,000 ஜனங்க வெறும் ஆம்பளைங்க ஒண்டி ஆனாங்கன்னா எப்படி 200 வருஷத்துல? ஆக்சுவலா 12 பேர் இல்லைங்களா, 12 பிள்ளைங்க. இந்த 12 கோத்திரத்துக்கும் ஒருத்தருக்கு 10,000 பேர் பிறந்தாங்கன்னா வச்சுக்குவோம், 10,000 வச்சுக்கிட்டா 200 வருஷத்துல 10,000 பேர், 10,000 வச்சுக்கிட்டா எவ்வளவு பேர் வருவாங்க? 12னா 120,000 இல்லைங்களா. புரியுதுங்களா கணக்கு உங்களுக்கு? Do you understand? இவங்க 12 கோத்திரங்க, அவங்க என் ஃபேமிலி பாருங்க, 12 கோத்திரத்துல என் ஃபேமிலியில 10,000 பேர் 200 இயர்ஸ்ல ஆனாங்கன்னா 120,000 தான். இது என்ன 5 மடங்கு வளர்ந்துருக்குன்னு உங்களால பார்க்க முடியுதுங்களா? 5 மடங்கு எப்படி வர முடியும்? ஏன்னா ட்வின்ஸ் பிறந்தாலும் சரி, 4 பிள்ளைங்க ஒரு அம்மாக்கு பிறந்தாலும் இவ்வளவு பேர் வர முடியாதுங்களே. உங்களுக்கு புரியுதுங்களா? இது ரொம்ப, இது பைபிளே நம்ப முடியாத ஒரு வசனம். நிறைய பேர் இது தப்பா எழுதியிருக்குன்னு கூட சொல்லப்படுற ஒரு வசனம் இது. இது நடக்கவே முடியாது. 200 வருஷத்துல எப்படி சரித்திரத்திலே எங்கேயுமே இப்படி வளர்ந்திருக்க முடியாது எந்த ஜாதியும்னு ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு வசனம். எப்படிப்பா இவங்க 200 வருஷத்துல, 200 வருஷத்துல எத்தனை பேருங்க? அப்பெல்லாம் 100 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்தாங்க இல்லையா, எப்படி வந்திருக்க முடியும்? திடீர்னு 200 வருஷத்துல பார்த்தா 600,000 வரும், ஆம்பளைங்க ஒண்டி 600,000ங்கிறாங்க. மத்தவங்கள விட்டுருங்க, அவங்களெல்லாம் சேர்த்தோம்னா. அதனாலதான் அந்த வார்த்தை என்ன போட்டிருக்கு, மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். வார்த்தைக்கு மேல வார்த்தைக்கு மேல 4 வார்த்தைகள் சேர்த்துக்கிட்டு போலாங்க. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தைகள் நடக்க முடியாத ஒரு காரியம் அங்க நடந்திருக்கு. பழுகி அந்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? மீனுங்க குட்டி போடுச்சுன்னா எப்படி வளருதுங்க, ஒரு கிரீமிங்கள் குட்டி போடுச்சுன்னா எப்படி பெருகி வளருதுங்க. அந்த வார்த்தை தான் அங்க பயன்படுத்தியிருக்கு. இட்ஸ் இம்பாசிபிள் திங். அதை பார்த்த ஃபேரோ தான் கலங்கி போயிட்டான். என்னடா இதுக்கு பாப்புலேஷன் இப்படி வளருதுன்னு சொல்லி. அவங்க எத்தனை 100 ஆண்டு அங்க இருக்காங்க எகிப்துங்க இல்லைங்களா, எகிப்தியன்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் வளர முடியல அப்படி. இது என்ன இப்படி வளருது இந்த ஜாதி 200 வருஷத்துக்குள்ளான்னு தான் அந்த குழந்தைங்கலாம் சாவடிக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி வளர்ச்சி அவன் எங்கேயுமே பார்த்தது இல்ல. அவன் ஜாதியும் வளர மாட்டேங்குது, 1,000 வருஷம் அவன் அங்கதான் இருந்தாங்க. இவங்க போய் குடியிருக்க போனாங்க, இந்த ஜாதி இப்படி வளர்ந்து பூமி எங்கும் என்ன போட்டிருக்கு, தேசம் அவர்களால் நிறைந்தது. புரியுதுங்களா? நடக்க முடியாத ஒரு அற்புதத்தை, இயற்கைக்கு விரோதமான ஒரு அற்புதத்தை தான் மோசே 4 வார்த்தைகள் சொல்லி நமக்கு விளக்குறார். அது நடக்க முடியாத காரியம். ஃபாரோலாம் அதிர்ந்து போனா அதனால தான். இது இப்படியே விட்டோம்னா சரி வராதுன்னு அந்த குழந்தைங்களாம் என்ன பண்ண சொன்னா, கொல்ல சொன்னா, இது இது இந்த குழந்தைங்களை கொண்டு போடு, இந்த ஆம்பளைங்களை கொண்டு போடு. அதனால தான் அவனுக்கு அப்படி பயம் வந்துருச்சு. நடக்க முடியாத காரியம். ஒரு 200 வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு தேசமா, ஒரு குடும்பம், 70 நண்பர் இருக்கிற குடும்பம் மாறின சரித்திரமே இல்லை. இது நம்ப முடியாத ஒரு காரியம். அதை நம்ம பார்க்க கத்துக்கணும். பாருங்க, சும்மா அப்படியே படிச்சா நமக்கு தெரியுது. இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் நமக்கு புரியுது. இந்த ஹெர்மெனியூட்டிக்ஸ் பார்க்காதவங்க என்ன என்ன படிச்சுக்குவாங்க? பழுகி பெருகுனாங்கள் என் அருமையானவர்களே, நீங்களும் அப்படிதான் பழுகி பெருகுவீங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படிதான் வசனத்தை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கணும். எவ்வளவு அதிசயம் சத்தியம் அதுல அடங்கியிருக்கு பாருங்களேன். அதனாலதான் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும்ன்றாங்க. இல்ல கடவுள் என்ன படிப்பு படிப்பு நம்ம அப்படிலாம் கேட்கக்கூடாது நம்ம. சரி, என்ன இதுல பாக்குறோம்? கடவுள் பண்ண வாக்கு தத்துவம், கடவுளுடைய அற்புதம், அதிசயமான அற்புதம், மோசேக்கு இது ஆபிராமுக்கு பண்ண வாக்கு தத்துவம் அதிசயமா இங்க நிறைவேறது. ஆபிராம் எல்லாம் பரலோகத்துல பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு, அவனுடைய விசுவாசத்தை கனம் பண்ற அளவுக்கு கடவுள் இங்க ஒரு அற்புதத்தை செய்யறார், எகிப்துக்குள்ள செய்யறார். அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். சரி, அது அவனுடைய வளர்ச்சியை நம்ம பாக்குறோம். சரி, 8வது வசனத்தை பார்த்து முடிச்சிருவோம். ஒரே ஒரு பயன்பாடுக்கு யோசேப்பை அறியாத புதிய ராஜன். அது அது ரொம்ப சோகமான வசனம், ரொம்ப சோகமான வசனம். ஏன்னா யோசேப்பு எவ்வளவு சேவை செஞ்சிருக்கான் அந்த தேசத்துக்கு. அவனுடைய ஞானத்தினால அந்த தேசமே ரட்சிக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? ஒரு 200 கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க அப்படின்னா, அவங்களெல்லாம் அந்த தேசமே சாப்பாடு இல்லாம யோசேப்பு கிட்ட வந்து கையேந்துனாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நாங்க செத்து போயிடுவோம், நீ காண்டி பிச்சை போடலன்னா சாப்பாடு போடுனா. அவன் யோசேப்பு என்ன சொன்னா, உங்க காசெல்லாம் இது உங்க இது வித்து வாங்கிக்கங்க, காசை கொடுத்து வாங்கிக்கங்கன்னு சொல்லி காசை கொடுத்தாங்க. எல்லாம் கொடுத்துட்டு, நீதான் எங்களுடைய ஆண்டவர், நீதான் எங்க உயிரையும் காப்பாத்தின, எங்களை அடிமையா நீ வச்சுக்கன்னு கூட யோசேப்பு கிட்ட கேட்டாங்க. அந்த ஊரையே காப்பாத்தினது மாத்திரம் இல்லாம அந்த தேசத்தையே சூப்பர் பவரா மாத்தினதே யோசேப்பு தான். எவ்வளவு பெரிய பவரா மாத்தினா யோசேப்பு, புரியுதுங்களா? அந்த தேசம் எவ்வளவு கடம்பட்டு இருக்கணும். அந்த ஊரின் மகாத்மா காந்தியே யோசேப்பு தான், உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த ஊரையே ரட்சித்த யோசே, இவர் என்ன விடுதலை வாங்கி கொடுத்துட்டு செத்து போயிட்டாரு. யோசேப்பு அந்த ஊரு அந்த சந்ததியே பொழைக்குதுன்னா யோசேப்புனாலதான். ஜஸ்ட் 100 இயர்ஸ்ல மறந்துட்டாங்க. 100 இயர்ஸ்ல ஒரு ராஜா வராரு, அவர் என்ன பண்ணாருன்னு கூட தெரியல, என்ன பண்ணாருன்னு கூட தெரியல. இதாங்க உலகம், இதான் உலகம். அடிக்கடி சொல்லுவேன், நம்ம செத்த பிறகு நம்மள எடுத்துட்டு போய் நல்ல ஒரு கல்றையில வச்சுட்டு நமக்கு ஒரு போட்டோ வச்சுட்டு 3 மாசத்துல நம்மள மறந்துடுவாங்க. நீங்க நம்புறீங்களா? நம்ம யோசேப்பே அப்படி மறந்துட்டாங்கன்னா நம்ம பண்றதுக்கு நம்மள என்னங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க? ஒரு 100 வருஷத்துல அப்பேற்பட்ட மனிதனை மறந்து விட்டார்கள். திஸ் இஸ் வேர்ல்ட். அதனாலதான் கொஞ்சமாவது நம்ம கடவுளை பத்தி தெரிஞ்சு கொஞ்சமாவது அறிவு மூலம் நமக்கு வளர்ந்துருந்துச்சுன்னா இந்த உலகத்திலேயே பெரிய அக்கறை நமக்கு என்ன தன்மை இருக்கணும், பெரிய அக்கறை. நான் கடவுளை சேவை செய்யணும், கடவுளை சேவை செய்யணும். மனுஷங்களுக்கு செய்யற சேவையெல்லாம் நம்ம சாவோடு அது சாவதான் போகுது. அதனாலதான் மனுஷங்களுக்கு செய்யற எல்லா காரியத்தையும் கடவுள் மகிமையை எல்லையாக கொண்டுள்ள எந்த காரியத்தையும் கடவுள் ஏத்துக்காது. காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு எந்த நித்தியம் வேல்யூவும் இல்லை. நம்ம சாவோடு அதெல்லாம் சாக போகிறது. அதனாலதான் நம்ம வாழ்க்கையிலேயே இருக்கிற பெரிய கவலை என்னவா இருக்கணும் தெரியுமா? கடவுளை நான் எப்படி சேவிக்கணும். கண்ணும் கருத்துமா கடவுளுடைய காரிய சேவையில ஒண்டி நான் எந்த குறையும் வைக்காம கடவுளை சேவிக்கணும், கடவுளை சேவிக்கணும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல மனுஷர்களுக்கு நம்ம செய்யற எல்லா காரியங்களும் நம்ம சாவோடு முடிய போகுது. கடவுளுக்கு செய்யற காரியம் மாத்திரம் தான் நம்மளை பின்பற்றி வரோம்னு ரெவலேஷன்ல போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? மனுஷருங்க மறந்துடுவாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் போட்டோ வச்சு மறந்துடுவாங்க. யோசேப்பே மறந்துட்டாங்க, தேசத்தை காப்பாத்தின ஆளையே மறந்துட்டாங்க. ஆனா கடவுள் எப்பேற்பட்டவரான் தெரியுமா? ஒரு வசனம் படிப்போம், எபிரேயர் 6:10.
கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
படிங்க தொடர்ந்து. எபிரேயர் 6:10. இன்னொருத்தர் நீங்க புக் வச்சிருக்கீங்களா? பைபிள் ரெவலேஷன், பிளஸ் யூ கேன் டேக் ரெவலேஷன் 14:13.
ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லதே.
நம்ம கடவுளுடைய ஜனங்களுக்கும் கடவுளுடைய நாமத்துக்கும் செய்யற பிரயாசத்தை அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். நித்திய தேவன் மறக்க மாட்டாருன்னா, இங்க மறந்துட்டார் யோசே, இப்ப மறந்துட்டாங்க பாருங்க. நித்திய தேவன் மறக்க மாட்டாருன்னா இட்ஸ் சோ வண்டர்ஃபுல் திங். யோசிச்சு பாருங்க, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இப்ப பேதுரு கேக்குறாரு, உன்னை பின்பற்றி வந்திருக்கோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு. எனக்கு பின்பற்றி வந்து எவனாவது எனக்காக ஒரு கிளாஸ் தண்ணி இன்னொருத்தனுக்கு என் பேர்ல கொடுத்தானா, என்னுடைய நோக்கத்தை என் மகிமையை மனசுல வச்சு கொடுத்தானா, 100 மடங்கு அவனுக்கு கொடுக்கப்படுறார். இந்த உலகத்துல 100 மடங்கு, வரப்போற உலகத்துல 100 மடங்கு அவனுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கப்படுறார். புரியுதுங்களா? கடவுளை சேவை செய்யறது எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு வர, இந்த உலகத்துல நம்ம செய்யற சேவை எல்லாம் நம்ம சாவோடு சாவ போகுது. அதை யோசேப்ப பார்த்து நம்ம படிக்க வேணாம். 100 வருஷத்துக்குள்ள அந்த மனுஷனை மறந்துட்டாங்க. நம்மள எவ்வளவு ஞாபகம் வச்சுக்க போறாங்க படிங்க. ரெவலேஷன் 14:13, புரியுதுங்களா? நம்ம கூட மரணத்துல என்ன வருது தெரியுங்களா? இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது நமக்கு ரிவார்ட்ஸ், நித்திய ரிவார்டு, கடவுள் ரிவார்டு எடுத்துட்டு வரோம், பெரிய ரிவார்டு எல்லாம் கொடுக்க போறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அவருக்காக நம்ம பட்ட பிரயாசத்துக்கு, அவருக்காக நம்ம பட்ட எல்லா பிரயாசமும், ஒரு கிளாஸ் தண்ணி யாருக்காவது கொடுத்திருந்தாலும் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் நம்ம சாவு நம்ம பரலோகத்துக்கு போறோம் தெரியுங்களா? ஒரு கிரியைக்கு ரிவார்டு கிடைக்க கொடுக்காம அவர் விடமாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. எனக்காக ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட நான் விடமாட்டேன்டா. அதுதான் நம்ம கூட வரப்போகுது. பாருங்களேன், யோசேப்ப அதான் பவுல் சொல்றாரு ஒரு வசனத்துல, நீங்கள் புத்தி இல்லாதவர்கள் போல நடந்து உங்க வாழ்க்கைய வீணடிக்கிறீங்க, புத்தி உள்ள ஞானம் உள்ளவர்கள் போல தேவனுக்கு சேவை செய்யுங்க. அது ஒண்ணுதான் நம்ம கூட வரப்போகுது. வேற எல்லாமே நம்ம சாவோடு சாகதான் போகிறது. அது ஒரு முக்கியமான பாடம். சரி, ஜெபம் செய்யணும்.